SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் குமாரதாசன்.
வணக்கம் சஞ்சய்.
பிரான்சில் பாரிஸுக்கு அண்மையில் உள்ள ஒரு இடத்தில் நேற்று ஒரு தாக்குதல் நடந்திருக்கிறது, அதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன்.
பிரான்சின் இரண்டாவது, அதாவது பாரிஸ் புறநகர் பகுதியில் அமைந்திருக்கின்ற இரண்டாவது பெரிய விமான நிலையத்தில் இஸ்லாமிய தீவிரவாதி என சந்தேகிக்கப்படுகின்ற ஒரு நபர் தாக்குதல் முயற்சி ஒன்றை நடத்த இத்தனைத்த போது அங்கு பெரும் கலவரம் ஏற்பட்டு விமான நிலைய போக்குவரத்துகள் தடுக்கப்பட்டு மக்கள் வெளியேற்றப்பட்ட சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. இது பிரான்சில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற இஸ்லாமிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய சம்பவங்கள் என்று கூறப்படுகின்ற தாக்குதல்கள் அகப்பிந்தி கடைசியாக இடம்பெற்றிருக்கின்ற சம்பவம். உண்மையில் அந்த நபர் பாரிஸ் நகரின் புறநகர் பகுதி ஒன்றில் சனிக்கிழமை காலை கார் ஒன்றை செலுத்தி வந்த போது அதனை சோதனைக்காக போலீசார் வழிமறித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர் காரில் இருந்தவாறே போலீஸ் உத்தியோகத்தர்களுடைய தலையில் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளார். பின்னர் அவர் தான் செலுத்தி வந்த காரை நகரின் புறநகர் பகுதியில் வேறொரு இடத்தில் கைவிட்டு விட்டு அங்கு இன்னொரு நபருடைய காரை வலுக்கட்டாயமாக விவரித்துக் கொண்டு நேரே ஓர்லே விமான நிலையம் நோக்கி சென்றிருக்கின்றார். விமான நிலையம் காலையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்த தருணம் அங்கு காவல் கடமையில் கார் விமான நிலையத்தின் உள்ளே கால்நடையாக ரோந்தில் ஈடுபட்டிருந்த சிறு ராணுவ அணியொன்றில் பெண் வீராங்கனை ஒருவருடைய இயந்திர துப்பாக்கியை பறிக்க முற்பட்டிருக்கிறார். அதாவது திடீரென அவரை இழுத்து தரையில் விழுத்தி அவருடைய துப்பாக்கியை பறித்து அவரை கொள்வதாக மிரட்டி ஏனைய சிப்பாய்களை தங்கள் ஆயுதங்களை கீழே போடுமாறு வற்புறுத்தி இருக்கின்றார். இதனால் மாநிலத்தில் பெரும் கலவரம் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் பெண் ராணுவ சிப்பாயை ஒரு பணைய கைதி போக வைத்துக் கொண்டு ஏனையோரை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர திணித்திருக்கின்றார். எனினும் அதை ஏனைய சிப்பாய்கள் தடுத்து நிறுத்தி அவரை துரத்தி சென்ற போது அவர் அப்பகுதியில் இருந்த கடை ஒன்றுக்குள் ஓடி ஒழிக்க முற்பட்டுள்ளார். அந்த வரை அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சூட்டு சம்பவம் விமானத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான பயணிகள் மத்தியில் பெரும் பீதி ஏற்படுத்தியதை அடுத்து அவர்கள் அலுவலக அலுவலப்பட நேர்ந்தது. உடனடியாக அங்கு போலீசாரும் ஏனைய படைப்பிரிவினர்களும் குவிந்து அவர்களை பாதுகாப்பாக வெளியே புறப்படுத்தி இருக்கிறார்கள். அங்கு விமான நிலையத்தை நோக்கி வந்து கொண்ட விமானங்கள் பலவும் ஏனையுள்ள வேறு விமான நிலையங்களுக்கு திசையிருப்பி விடப்பட்டு விமான நிலையம் முற்றாக மூடப்பட்டு பெரும் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது இந்த நபருடைய முயற்சிக்கு பின்னால் ஏதேனும் பெரிய தாக்குதல் திட்டங்கள் இருந்து வேறு தாக்குதலாளிகள் எவராவது விமான நிலையத்தில் இருக்கிறார்களா அல்லது வேறு ஆயுதங்கள் வெடிபொருட்கள் காணப்படுகின்றன என்பதை கண்டறிவதற்காக பெரும் சோதனை நடவடிக்கைகள் அங்கு இடம்பெற்றன. இந்த ராணுவ சிப்பாயை தாக்குவதற்கு முன்னதாக அல்லாவுக்காக தான் ஒரு வீரனாக உயிரிழக்கப் போவதாக சத்தமிட்டிருக்கின்றார். அதனை நேற்று விசாரணை பின்னர் அந்த பரிசு அரச சட்டத்தரணி வெளியிட்டிருக்கின்றார்.
நீங்கள் குறிப்பிட்ட சம்பவத்தில் வாகனத்தில் இருந்து கொண்டு ஒரு காவல்துறை அதிகாரியை தலையில் சுட்டதாக சொன்னீர்கள். அந்த காவல்துறை அதிகாரிக்கு என்ன நடந்தது?
அவர் உண்மையில் சிறு காயங்களுக்கு உண்மையில் அவர் உயிரிழக்கவில்லை. அவர் சிறு காயங்களுக்கு உடன் தப்பிவிட்டார். இந்த குறிப்பிட்ட நபர் தனிநபராக இயங்கினாரா, அவருக்கு பின்னால் ஏதேனும் IS தீவிரவாதிகள் போன்ற சக்திகளுடைய பின்னணி இருக்கின்றதா என்பது தெரியவில்லை. ஆனால் ஏற்கனவே பிரான்சில் பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர் இந்த நபர் என்று அரசு தரப்பில் தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. கடந்த 2015 பாரிஸில் பெரும் தாக்குதல்கள் நடைபெற்ற பின்னர் அவசரகால சட்டம் அமலுக்கு கொண்டு வரப்பட்டு சந்தேக நபர்கள் சிறு குற்றவாளிகளுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்ட போது இவருடைய இல்லமும் சோதனைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனினும் அங்கு சந்தேகத்துக்குரிய எந்த தடயங்களையும் கண்டுபிடிக்க முடியாமல் போயிருக்கிறது. இவர் பல்வேறு குற்றச் செயல்களுக்காக சிறைகள் பல தடவைகள் சிறை சென்று வந்திருக்கிறார். போதைப் பொருள் கடத்தல், ஆயுத கடத்தல் போன்ற வேறு தொடர்ச்சியான குற்றச் செயல்களுக்காக இவர் ஏற்கனவே சிறைகளில் இருந்திருக்கின்றார். இவர் சிறைகளில் தங்கியிருந்த சமயம் அங்கே அவர் ஏனைய சக சந்தேக நபர்கள், தீவிரவாத சந்தேக நபர்கள் அவர்களுடைய தொடர்புகள் ஊடாக இவர் ஒரு தீவிரவாதியாக மாற்றப்பட்டிருக்கலாம் என்று இப்போது சந்தேகம் வெளியிடப்படுகிறது.
நேற்று முன்தினம் IMF என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நிதி நிறுவனத்தில் ஒரு தபால் குண்டு வெடித்திருக்கிறது. அதற்கும் இவருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா?
இல்லை, அது ஒரு வேறு விதமான இதுக்கு தொடர்பு இருப்பதாக உறுதிப்படுத்தப்படவில்லை. அது தபால் மூலமாக பரிசின் இந்த கேந்திர பகுதியில், அதாவது நகரின் கேந்திர பகுதியில் அமைந்திருக்கின்ற IMF அலுவலகத்துக்கு கிரீஸ் நாட்டிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு காகித பகுதியை அங்குள்ள அலுவலர் ஒருவர் பிரித்த போது அதற்குடன் சிறிய குண்டு வெடித்ததில் அவர் எரிகாயங்களுக்குள்ளாகி இருக்கின்றார். இந்த சம்பவம் உண்மையில் இஸ்லாமிய தீவிரவாதத்துடன் தொடர்புடைய என்பதை நாம் உறுதிப்படுத்தப்படவில்லை. கிரீஸ் நாட்டில் இயங்குகின்ற தீவிரவாத அமைப்புகள் ஏதாவது இவற்றில் சம்பந்தப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்திலேயே பொது விசாரணைகள் நடைபெறுகின்றன.
சரி, அதற்கு முன்னர் மார்ச் மாதத்தில் வேறொரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பாரிஸ் அல்லது பிரான்ஸ் நாட்டில் நடக்கின்ற தாக்குதல்களுக்கு வேறு ஏதாவது காரணங்கள் இருக்குதா? தேர்தல் வரப்போகிறது இல்லையா, அதிபருக்கான தேர்தல்?
ஆமாம், தேர்தல் பிரான்ஸை பொறுத்தவரை இப்ப 2017 முதல் இன்று வரை சுமார் 230 மேற்பட்டவர்கள் உயிரிழக்க காரணமான பல தாக்குதல் நடந்திருக்கின்றன. பிரான்ஸ் மத்திய கிழக்கில் இஸ்லாமிய தீவிரவாதிக்கு எதிரான போரில் பங்கு வகிக்க தொடங்கியதை தொடர்ந்து இந்த இஸ்லாமிய தீவிரவாத செயற்பாடுகள் இங்கே அதிகரித்து வருகின்றன. அதேபோல் தற்போது தேர்தல்கள் நெருங்குவதால் இந்த தேர்தல்களில் தாக்கம் செலுத்தக்கூடிய பெரிய தாக்குதல்கள் ஏதும் வெளியிலிருந்து திட்டமிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆனால் தற்போது நடந்திருக்கின்ற சிறு தாக்குதல்களுக்கும் அவற்றுக்கும் சம்பந்தம் இருக்கிறதா என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆயினும் பெரிய தாக்குதல்கள் தேர்தல் சமயத்தில் தேர்தலின் பருவர்களை மாற்றிவிடக்கூடிய அல்லது அவற்றில் பெரும் தாக்கத்தை செலுத்தக்கூடிய தாக்குதல்களை தீவிரவாத நபர்கள், தீவிரவாத அமைப்புகள் அல்லது வேறு வழி சக்திகள் திட்டமிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனால் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே உள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன.
தேர்தல் என்று குறிப்பிடும் பொழுது பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிரெக்ஸிட் என்று சொல்லக்கூடிய கோஷம் அங்கே வைக்கப்பட்டது. இங்கே பிரெக்ஸிட், பிரான்ஸ் எக்ஸிட் என்ற கோஷம் வைக்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறேன், அதை பற்றி சொல்லுங்களேன்.
தேர்தல் விவரங்கள் உண்மையில் தனியாக அலச வேண்டும், அதை பற்றி ஏராளமான விவரங்கள் இருக்கின்றன. எனினும் இந்த தடவை தேர்தல் உண்மையில் நாடு முழுவதும் அவசரகால திட்டம் அமலில் இருக்கின்ற ஒரு சமயத்தில் இந்த தேர்தல் வந்திருக்கின்றது. இந்த தேர்தல் முக்கிய விவகாரமாக அல்லது பிரச்சார பொருளாக இருக்கின்றது இந்த பாதுகாப்பு மற்றும் இந்த குடியேற்றவாசிகள், உள்நாட்டில் வளர்ந்து வருகின்ற இந்த இஸ்லாமிய தீவிரவாதம் போன்றவை இந்த தேர்தலில் முக்கிய செல்வாக்கு செலுத்துகின்ற பிரச்சார காரணிகளாக இருக்கின்றன. அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், ஐரோப்பா முழுவதும் இந்த தீவிர வலதுசாரிகளுடைய வளர்ச்சி வந்து அதிகரித்து வருகிறது அண்மை காலமாக. அந்த வகையில் பிரான்சிலும் தீவிர வலதுசாரியான இந்த மரின் லுபென் என்கின்ற அம்மையாரை தலைமையாக கொண்ட இந்த ஃப்ரண்ட் நேஷனல் என்கின்ற தீவிர வலதுசாரிகள் செல்வாக்கு பெற்று வருகிறார்கள் அரசியலில். தொடர்ச்சியாக இந்த வலதுசாரிகளும் இடதுசாரிகளும் கட்சிகளும் மாறி மாறி தேர்தல்களில் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி கிட்டி அவர்களுடைய வேட்பாளர்கள் ஜனாதிபதியாக ஆண்டு வந்த அந்த ஒரு வரலாற்று போக்கு இந்த தடவை தேர்தலில் மாறி போய்விடலாம் அல்லது மாற்றமடையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் இந்த தீவிர வலதுசாரிகளின் செல்வாக்கு அவர்களுடைய அதிகாரத்துக்கு அவர்கள் வந்தால் இந்த பிரிட்டன் அவ்வாறு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதோ அதே போல பிரான்சையும் இந்த ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேற்றுவதாக அவர்கள் தங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் கூறியிருக்கிறார்கள். ஆனால் பிரான்ஸ் தேர்தல் நடைமுறைகளின்படி 2 கட்டங்களாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது. April 23 May 7 2 கட்ட வாக்களிப்புகள் நடைபெறும். இந்த தேர்தலில் உண்மையில் இந்த தடவை பாரம்பரிய கட்சிகளுக்கு வெளியே இருந்து 2 வேட்பாளர்கள் இந்த 2வது தெரிவுக்கு தெரிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்களில் ஒருவர் முக்கியமானவர் தீவிர வலதுசாரியான ஃப்ரண்ட் நேஷனலின் மரின் லுபென் அம்மையார். இரண்டாம் அவர் உண்மையில் ஒரு புதியவர். அவர் வலதுசாரியும் அல்ல இடதுசாரியும் அல்ல, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அண்மைக்காலத்தில் அரசியலில் ஒரு இயக்கத்தின் மூலம் அறிமையானவர். அவர் இந்த மெகரோன் என்று அழைக்கப்படுகின்ற அவர் இந்த தேர்தலில் வெற்றியிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே வலதுசாரி வேட்பாளராக இருந்த ஃபியோன் என்பவர் லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளில் சிக்கியிருப்பதால் அவர் உண்மையில் அவரே அடுத்த ஜனாதிபதி என்று மிக உறுதியாக நம்பப்பட்டவர். ஆயினும் அவர் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர் இந்த நீதி விசாரணையை எதிர்கொள்வதால் இந்த தடவை தேர்தலில் இந்த புதிய முகங்கள் 2வது சுற்று வாக்களிப்புக்கு வருவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகின்றது.
ஐரோப்பியாவில் வலதுசாரி கட்சிகள் அதிகளவில் பிரபலம் அடைந்து வருவதாக கூறியிருந்தீர்கள், ஆனால் அண்மையில் ஹொலாந்தில் நடந்த தேர்தல் அதற்கு எதிராக இருக்கிறது இல்லையா?
ஆமாம், நெதர்லாந்தில் கூட அத்தகைய ஒரு அச்சம் நிலையது. நெதர்லாந்தில் தீவிர வலதுசாரி கட்சி அங்கு வெற்றி பெறும் வாய்ப்பு இடமிருப்பதாக உண்மையில் தேர்தல் முடிவுகள் நேர்மாறாக அமைந்திருக்கின்றன. கருத்து கணிப்புகள் உண்மையில் தற்போது 100% அவை சரியாக அவை கணிக்கப்படுகின்றன என்பதில் சந்தேகம் இருக்கின்றது. எனினும் பிரான்ஸை பொறுத்தவரை அத்தகைய ஒரு அச்சம் நிலை, தீவிர வலதுசாரிகள் வளர்ச்சி அடைந்து வருகிறார்கள், அதிகாரத்தின் கதவுக்கு நெருங்கிவிட்டார்கள் என்கின்ற அச்சம் இப்போது பரவலாக இணைய அரசியல் கட்சிகள் மத்தியில் காணப்படுகின்றன.
சரி, ஒரு தமிழராக பிரான்சில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு இந்த அவர்களுடைய இயல்பு வாழ்க்கை இப்படியான சம்பவங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறதா?
ஆமாம், பிரான்ஸ் தாக்குதல்கள் தீவிரவாத தாக்குதல்களை எதிர்கொள்ள தொடங்கிய நாள் முதல் உண்மையில் சிறுபான்மையினர் மீதான ஒரு அருவறுப்பு அல்லது அவர்கள் மீதான ஒரு கண்ணோட்டம் மாறி வருகின்றது. நாளாந்த நிகழ்வுகளில் இந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் அதிகரிக்கிற போது உண்மையில் இலக்கு வைக்கப்படுபவர்கள் சிறுபான்மையினராக இருக்கிறார்கள். இங்கே சிறுபான்மையினர் என்று முஸ்லீம்கள்லாம் நோக்கப்படுகிறார்கள். ஆனால் அந்த முஸ்லீம் பொதுவாக முஸ்லீம்கள் சிறுபான்மையினர் என்ற ரீதியில் அடைந்தாலும் உண்மையில் ஏனைய வெளிநாட்டவர்களும் அவர்கள் இப்ப இலங்கை தமிழர்கள், இந்தியர்கள் போன்ற ஏனைய வெளிநாட்டு தமிழர்களும் அந்த சிறுபான்மை கூட்டத்துக்குள் தான் உள்ளடக்கப்படுகிறார்கள். அந்த வகையில் நாளாந்த அவர்கள் ஒரு சந்தேகக்கண் அல்லது ஏதாவது அருவறுப்பான சம்பவங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியங்கள் இருந்த போதும் பெரிய அளவில் இன்னமும் தமிழர்களை பாதிக்கின்ற அளவுக்கு இந்த நாளாந்த நிகழ்வுகள் இங்கு இல்லை. எனினும் காலப்போக்கில் இந்த நிலைமை மாறிவிடலாம். உண்மையில் இப்படி தாக்குதல்கள் அதிகரித்து மேலும் மேலும் இராணுவ கெடுபிடிகளும் பாதுகாப்பு கெடுபாடுகளும் வெளிநாட்டவர்களுக்கான உணர்வுகளும் மக்கள் மத்தியில் அதிகரிக்கிற போது தமிழர்களும் மேலும் பல நெருக்கடிகளையும் சிக்கல்களையும் சந்திக்க நேரிடலாம்.
நன்றி குமாரதாசன், மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
நன்றி சஞ்சய்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/தமிழ் என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.